لا يتوضأ رجل فيحسن الوضوء فيصلي. ஒரு மனிதர் வுது செய்தால், அந்த வுதுவை சரியாக செய்து கொள்வதால் அவருக்கும் அவருடைய தொழுகைக்கும் இடையில் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. வுதுவை நிறைவா செஞ்சுட்டு பருவான தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுதுட்டா அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாவற்றையும் கஃபரல்லாஹு லஹு குலுபஹு, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சு.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தஹாரா வது இது சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை நாம் சென்ற வார அமர்விலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சென்றைய பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய பாடத்திற்கு வருவோம். சென்ற வார பாடத்திலே நாம் படித்த விஷயங்கள், தொழுகைக்கும் இன்னும் சில அமல்களுக்கும் வுது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு ஏன் நாம் வுது செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள், வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்ற விஷயங்களையும் நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக நான்கு விஷயங்கள், அதாவது காற்று பிரிவது, படுத்த நிலையில் தூங்கிவிடுவது, மலம் ஜலம் கழிப்பது, இந்த நான்கு விஷயங்கள் வுதுவை முறித்துவிடும். இந்த நான்கு விஷயங்களுக்கு பிறகு ஒருவர் தொழ நினைத்தார் என்றால் அவர் கண்டிப்பாக வுது செய்துவிட்டுத்தான் தொழ வேண்டும். அடுத்ததாக வுதுவினுடைய சிறப்புகள், நாம் செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் வழிகாட்டப்பட்ட ஒரு செயல். வுது என்பது அது ஒரு இபாதத், வுது என்பது அது ஒரு இபாதத். சிலர் தொழுகையை மட்டும் இபாதத்தாக நினைக்கிறார்கள், வுதுவை இபாதத்தாக நினைப்பதில்லை. வுது என்பது ஏதோ கை கால்லாம் அழுக்கா இருக்குது, அதனால நம்ம கை கால்களை கழுவி கொள்கிறோம், தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தமா இருக்கணும், இதற்காகத்தான் சொல்லப்பட்ட ஒரு சட்டமாகவும், இதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அமலாகவும் பலர் வுதுவை விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தவறான புரிதலை களைவதற்காக நாம் மிக குறிப்பாக பல விஷயங்களை பார்த்தோம். இந்த வுது என்பது ஒரு இபாதத், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு செயல், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான செயல், இது அல்லாஹுடைய கட்டளை. இதற்கு அல்லாஹு தஆலா நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான், வுது செய்வதற்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அதில் குறிப்பாக சில ஹதீஸுகளை பார்த்தோம். அதில் யார் ஒருவர் பரிபூரணமாக மிக அழகாக வுது செய்கிறார், ஆக இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிகிறது வுது என்பதை ஏனோ தானோ என்று எப்படி வேண்டுமானாலும் என்று நினைத்துக் கொண்டு அவரவர் விருப்பத்திற்கு செய்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொல்லவில்லை. மாறாக நபி அவர்கள் சொன்ன சிறப்புகள் எந்த வுதுவுக்கு சொல்லியிருக்கிறார்கள், எந்த வுதுவை வுது செய்பவர் மிக அழகாக மிகச்சரியாக முழுமையாக செய்கிறாரோ அப்படிப்பட்ட வுதுவுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்னென்ன நன்மைகள் அந்த வுதுவுக்கு இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, மிக அழகாக செய்யப்படக்கூடிய வுதுவிற்கு அதற்கு பிறகு ஒருவர் தொழுதார் என்றால் அவருடைய முந்தைய பாவங்கள், அதாவது அந்த இதற்கு முன்பு அவர் ஒது செய்யாத நிலையில் கடைசியா எப்ப ஒது செஞ்சாரோ அதுக்கு பிறகு இப்ப இதுவரைக்கும் உள்ள அத்தனை பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. நீங்க ஒரு தடவை ஒது செய்றீங்கல்ல, இப்ப தொழுகிறீங்க, இதுக்கு முன்னாடி கடைசியா நீங்க ஒது செஞ்சு எப்ப தொழுதிருப்பீங்க? ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ லொஹர் அசர்னா ஒரு மூன்றரை மணி நேரம், அசர் லொஹர் ஒரு ரெண்டரை மணி நேரம், சுபுஹ் லொஹர் நாலு மணி நேரம், ஐந்து மணி நேரம், ஆறு மணி நேரம். இதற்கு இடையில் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா இந்த ஒதுவினால் மன்னித்து விடுகிறான். அடுத்து தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது அது தனி, ஃபர்லான தொழுகையால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது தனி விஷயம், சரியா? அதே போல இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்த்தோம், யார் ஒருவர் ஒது செய்து விட்டு அந்த ஒதுவை நிறைவாக செய்துவிட்டு ஃபர்லான தொழுகைக்காக சென்று ஃபர்லான தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினால் அவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்று. அதுபோன்று இன்னொரு செய்தியை பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் நன்கு நிரப்பமாக நிறைவாக சரியாக உழவு செய்வாரோ அவர்களுக்காக அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே சிறப்புகளை வைத்திருக்கிறான். அது என்ன மறுமை நாளிலே சிறப்பு? உது செய்தவர்களுடைய முகங்களும் அவர்களுடைய கால்களும் பிரகாசமாக இருக்கும். அவர்களுடைய முகங்கள், கைகள், கால்கள் எந்த இடத்தில் தண்ணீரால் கழுகினாரோ அந்த இடங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். உர் முஹஜ்ஜல், உர் என்றால் முகம் வெண்மையானவர்கள், முஹஜ்ஜல் என்றால் கால் வெண்மையானவர்கள், கை கால் வெண்மையானவர்கள், இப்படி ஒரு பிரகாசமாக இருப்பார்கள் மறுமை நாளிலே. அதுபோன்று ஒரு ஹதீஸ் கவனிங்க, இன்னொரு சிறப்பை பார்த்தோம், ஒது செய்யும் போதே அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. எப்படி? முகத்தை கழுகும் போது கண்ணால் பார்த்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதுபோன்று கையை கழுகும் போது கையினால் பிடித்து செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கால்களை கழுகும் பொழுது கால்களால் நடந்து சென்ற பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறி விடுகின்றன. இவ்வளவு சிறப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் ஒதுவுக்காக இந்த மார்க்கம் நம்முடைய ஷரியத்திலே கூறப்பட்டிருப்பதை நாம் சென்ற வாரத்திலே கேட்டோம். எதற்காக இவ்வளவு விஷயங்களை நாம் தெரிய வேண்டியது இருக்கிறது என்றால், ஒரு விஷயத்தை தெளிவாக மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டும். எதுவரை ஒரு காரியத்தினால் நமக்கு ஃபாயிதா இருக்கிறது என்பதை மனிதன் அறிய மாட்டானோ அதுவரை அந்த காரியத்தை ஒழுங்காக செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஃபாயிதா இருக்கு. ஃபாயிதா இல்லாத அமலே கிடையாது. எப்படி ஃபாயிதா? துன்யாலையும் ஃபாயிதா, ஆகிரத்திலும் ஃபாயிதா, இம்மையிலும் ஃபாயிதா, ஆகிரத்திலும் ஃபாயிதா. இப்ப யாராவது இவ்வளவு ஹதீஸுகளை கேட்டதுக்கு பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உது செய்யும் போது எவ்வளவு கவனமா செய்வோம் சொல்லி. இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு நினைவில் இல்லாத காரணத்தினாலதான் அவசர அவசரமா உது செய்யறோம். உது செய்யும் போது என்னுடைய உது, என்னுடைய உது நிறைவாக இருக்கிறதா இல்லையா அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏன், எப்படியோ இருந்தா என்ன, ஏதோ தொழுகைக்கும் தேவை, அவ்வளவுதான். அதோட நம்முடைய கவனம் நின்று விடுகிறது. இவ்வளவு பெரிய உயர்ந்த சிறப்புகளுடைய பாவங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாலு ஹதீசுகள்லையும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை அடிப்படையாக வைத்து தான் ஒதுவனுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. இரண்டாவதாக, மறுமையில் நிறைவாக உது செய்து வந்தவர்களுக்காக ஒரு சிறந்த கிரேட், அவங்க அப்படியே பிரகாசமா இருப்பான். அவங்க கருப்பா இருந்தாலும் சரி, அல்லது மஞ்சளா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, ஒளி அப்படி அவர்கள் அடையாளம் காணப்படக்கூடிய அளவுக்கு தனித்து தெரிவார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு எதில் இருக்கிறது? ஒது செய்வதிலே இருக்கிறது என்றால், எந்த அளவு கவனமாகவும் நிதானமாகவும், அதுபோன்று கவனம் நிதானம் முழு அஹ்காம்களை சட்டங்களை பேணுவதோடு நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் புரியலாம். இன்றைக்கு இந்த சிறப்புகள் தெரியாதனால தான் இவ்வளவு நன்மை இருக்கக்கூடிய இபாதத்தை மக்கள் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுதல், பாவங்கள் மன்னிக்கப்படுதல் இது என்னங்க சாதாரணமான விஷயமாங்க? பாவங்கள் மன்னிக்கப்படுதல் என்பது இது ஒரு சாதாரணமான விஷயமா நினைச்சு பாருங்க. அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அதை தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினாங்களே இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காண்டி தானே கெஞ்சினாங்க. ஒவ்வொரு நபியினுடைய துஆவை குர்ஆனில் நாம் எடுத்து பார்த்தால், ஹதீஸிலே வரக்கூடிய துஆக்களை எடுத்து பார்த்தால் இந்த பாவ மன்னிப்பை சுட்டித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு நான் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே இதுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு என்பது ஒரு உச்சக்கட்ட சிறப்பு. எதற்கு சொல்லப்பட்ட சிறப்பு? வுதுவுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு சென்று ஒருவர் திரும்பும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக திரும்புகிறார். அவருடைய தாய் பெற்றெடுத்த தினத்தில் இருந்ததை போன்று அவர் வருகிறார் என்று. அதே சிறப்பு அல்லாஹ்வுடைய கிருபையில் எதுக்கும் கிடைக்கிறது? வுதுவுக்கும் கிடைக்கிறது. ஆனால் மக்கள் இன்று அவர்களுடைய கவனமின்மையாலும் வுதுவினுடைய நன்மைகளை அவர்கள் அறியாத காரணத்தினாலும் இவ்வளவு பெரிய இபாதத்தை அவர்கள் வீணாக்கி விடுகிறார்கள். ஆகவே இந்த ஒரு நன்மையை கவனத்தில் கொண்டு எப்போதுமே நம்ம வுதுவின் பக்கம் வர வேண்டும். வுதுவுக்கு வரும் பொழுதே நான் செய்யக்கூடிய இந்த அமல் ஒரு இபாதத், இதற்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன, ஆகவே நான் கவனமாக பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். அடுத்ததாக வுதுவினுடைய அந்த ஒழுக்கங்கள் முறைகள் பற்றி நாம் பார்த்தோம். அதற்கிடையில் இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அதாவது வுது சரியாக செய்யவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை என்ன, எச்சரிக்கை என்ன என்று பார்க்கும் பொழுது, வுது சரியாக செய்யவில்லை என்றால் அது நரக தண்டனை. அதற்கு என்ன தண்டனை? நரக தண்டனை. எந்த பாதங்கள் தண்ணீரால் நனையவில்லையோ நரக நெருப்பு அதை நினைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வைலுல் லில் அக்காபீம் என்னன்னா, உது செய்யும் போது நனையாத கரண்டை கால்கள் நரகத்தில் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் எச்சரிக்கை செய்தார்கள். ஒரே ஒரு நகத்தினுடைய அளவுக்கு ஒரு மனிதர் ஒது காலில் தண்ணி படாத நிலையில திரும்ப வந்துட்டார். ஒழு செய்ய போனவர் ஒழு செய்து விட்டு திரும்ப வரும்போது அவருடைய காலில் எந்த அளவு, ஒரு நகத்தினுடைய அளவுக்கு இடம் நனையாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திரும்ப அனுப்பி வுது செய்து மீண்டும் தொழுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஆகவே இந்த வுது என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்கின்ற காரணத்தால் அதற்குரிய ஒழுக்கங்களை முறைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தொடரிலே முதலாவதாக நீயத்து இருக்க வேண்டும். அதாவது வுது செய்வதற்கு முன்பு நான் என்ன செய்கிறேன், வுது என்ற இபாதத்தை செய்கிறேன் தொழுகைக்காக அல்லது சுத்தம் எடுக்கிறேன் தொழுகைக்காக, இந்த ஒரு நீயத்தோடு தான் நாம் வுதுவை அணுக வேண்டும். சில பேர் இங்கே தப்பா விளங்கிக்கிறாங்க. அப்ப நீயத்தின என்ன என்று சொல்லும் பொழுது வாயினால சொல்றாங்க, நான் வுது செய்கிறேன் தொழுகைக்காக, இந்த மாதிரி வாயினால் சொல்கிறார்கள். இது தவறு. வாயினால் சொல்லவே கூடாது, மனதில்தான் அந்த எண்ணம் இருக்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு அந்த உதவுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க போகும்போது உதவு செய்ய போற அப்படின்னு மனசுல இருந்தா போதுமான. தொழுகைக்காக நீங்கள் பங்கு சொன்னதற்கு பிறகு நீங்க உதவு செய்யற இடத்தை நோக்கி போறீங்க, தொழுகிறதுக்காக சுத்தம் செய்ய போற அப்படிங்கிற எண்ணம் மனசுல இருந்தா போதுமானது, வாயினால் சொல்லக்கூடாது. சரியா? இரண்டாவதாக அந்த நீயத்து எப்ப இருக்கிறது என்பதிலையும் சில பேர் குழம்புறாங்க. சில பேர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்படி கையில தண்ணிய எடுத்து மூஞ்சில கொண்டு போய் சேர்க்கும் போது நீயத்திருக்கணும். எப்படி கையில இப்படி தண்ணிய எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி அப்படி மூஞ்சில டச் ஆகும்போது மனசுல நீயத்தை கொண்டு வரணும் என்பதாக நினைத்து கொண்டு வீண் சிரமங்கள். இப்படி எடுப்பாரு, மூஞ்சி வரைக்கும் போவாரு, மூஞ்சில வச்சிருவாரு, அப்புறம் திரும்ப விட்டுருவாரு, அப்புறம் திரும்ப தண்ணி எடுப்பாரு. கேட்டா என்ன, அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும் போது நீயத்தை மறந்துட்டேன், வேற நீ வேற என்னவோ நினப்பு வந்துருச்சு. இது வந்து அந்த குரங்கு லேகியம் கதையா போயிடும். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லை. சரி, அது அப்புறமா சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியாக கஷ்டம் எங்க இல்லை? அல்லாஹ்வுடைய தீன்ல இல்லை. நீங்க உது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உழு செய்யற அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டா போதும். பல்ல விளக்கும் போது அந்த நீயத்திருக்கணும், மூஞ்சில கொண்டு போய் தண்ணியை சேர்க்கும் போது நீயத்திருக்கணும், அப்படி தண்ணியை எடுக்கும் போது நீயத்திருக்கணும், இப்படிலாம் எங்கேயுமே விளக்கங்கள் கிடையாதுங்க. ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறது, இன்னமல் அமாலு பின்னியார், அமல்கள் எண்ணங்களை கொண்டு. நீங்க நீயத்து வச்சாதான் அமலே ஆரம்பமாகும், நீயத்து வைத்தால்தான் அமலே ஆரம்பமாகும், அது அமலாக எடுத்துக்கொள்ளப்படும், அந்த அமலுக்கு கூலி கொடுக்கப்படும். அப்ப எப்படி உங்கள்கிட்ட நீயத்திற்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், நீங்க உதவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் கேட்கிறாரு பாய் என்ன செய்யறீங்கன்னு, உதவு செய்யறேன்னு சொல்றீங்க, அப்ப என்ன அர்த்தம், நீயத்து உங்க மனசுல இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா வித்தியாசத்தை? ஓகே. இரண்டாவதாக பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். இந்த சட்டமும் ரொம்ப பேருக்கு தெரியாது, எடுத்த உடனே அப்படியே கையில தண்ணி எடுத்து மூஞ்சு கழுவுறது அல்லது கையில தண்ணி எடுத்து வாய்ப்பு பிடிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பித்து விடுவார்கள், இதுவும் தவறு. ஒதுவை ஆரம்பிப்பதற்கு முன்பு தண்ணீரில் கை வைப்பதற்கு முன்பு பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும். ஒது இல்லாதவருக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லாதவருக்கு ஒது இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஹீஹான ஹதீஸ். ஆகவே இந்த பிஸ்மில்லாவை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நீங்கள் பிஸ்மில்லா சொல்ல முடியாத நிலையில் இருந்தால், அதாவது கழிவறையிலேயே ஒது செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் உள்ளவர்களாக இருந்தால், மனதில் அந்த பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாவை வேண்டுமென்று விட்டுவிடக்கூடாது, மறந்து தவறுதலாக போய்விட்டால் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி குற்றம் இல்லை. வேண்டுமென்றே கவனம் இல்லாமல் பிஸ்மில்லாவை விடக்கூடாது. அடுத்ததாக மிஸ்வாக் செய்வது, இதுவும் மிக முக்கியமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்து விடுவேனோ என்று பயந்ததால் தான் உங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கவில்லை மிஸ்வாக் செய்யுங்கள் என்று. அப்படி பயம் எனக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளை இட்டிருப்பேன். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து மிஸ்வாக் செய்வதும் ரொம்ப கட்டாயமான அவசியமான ஒன்று, கவனத்தில் வைக்க வேண்டிய ஒன்று. அப்ப மிஸ்வாக் என்றால் என்ன, அது ஒரு குச்சியாக இருக்கலாம், பிரஷாக இருக்கலாம், அல்லது கையை கொண்டு பல்லை நன்கு தேய்த்து கழுவதாக இருக்கலாம். இந்த மூன்றில் ஏதாவது ஒரு முறையில், சில இடங்கள்ல துணியை வச்சு கூட தேய்ப்பாங்க, கையில துணியை சுத்திக்கிட்டு கரைச்சு மாதிரி, எப்படியோ பற்களை தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும். அது விரல்களை கொண்டோ குச்சியை கொண்டோ அல்லது பிரஷை கொண்டோ அல்லது துணியை கொண்டோ. இதில் குச்சியை கொண்டு நேரடியாக பல் துலக்குவது, மிஸ்வாக் செய்வது, இது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்போதும் செய்த ஒரு அமலாக இருக்கிறது. அந்த குச்சி இல்லை என்றால் விரல்களால் தேய்த்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப இதற்காக நம்ம அந்த குச்சிகளை கவனமாக வைப்பதும் அதுவும் ஒரு சிறப்பான அமல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாத்திரத்தில் கை நுழைப்பதற்கு முன்பாக, அதாவது தூங்கியதற்கு பிறகு உது செய்வதாக இருந்தால், பாத்திரத்தில் கைகளை நுழைப்பதற்கு முன்பாக இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பாத்திரத்திற்குள் கைவிட்டு தண்ணீர் எடுத்து உது செய்ய வேண்டும். அப்ப இந்த ஒரு ஹதீஸிலிருந்தும் சட்டத்திலிருந்தும் இன்று சிலர் தவறாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தவறு என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அது என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள், ஒது செய்யும் போது ஒது செய்யக்கூடிய பாத்திரத்துல, அது சின்ன பாத்திரமா இருந்தாலும் பெரிய பாத்திரமா இருந்தாலும், கையை உள்ளாரவே நுழைச்சிடவே கூடாது. கையை அந்த தண்ணிக்குள்ளார பட்டுட்டாலே, வாளி தண்ணிக்குள்ளார கை பட்டுட்டாலும் கையின் நஜிசு. என்னமோ இந்த மனுஷனை வந்து நாய்க்கு சமமாக்கி, நாய் நக்கின தண்ணி தானே அசுத்தமா போயிடும், நாய் நக்கின பாத்திரம் அசுத்தமா போயிடும். அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் வைத்து ஏதாவது ஒரு மதுகபுடைய பேரை சொல்லி கடைசியில மனுஷனுடைய நம்ம கை சுத்தமான கை, எந்த கையை கொண்டு சாப்பிடுறோமோ கழுகி அந்த கை கழுகினதுக்கு பிறகு அந்த பாத்திரத்தில் பட்டாலும் கூட அந்த தண்ணி உது செய்வதற்கே தகுதியற்ற தண்ணியாக ஆகிவிடுகிறது என்பதாக பெரும்பாலான மக்கள் நம்பி வைத்திருக்கிறார். புரியுதா? இதுவும் ஒரு தவறு. ஏன், நம்ம பார்க்கிற ஹதீஸ்ல தூங்கி எழுந்ததற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தில் கை நுழைக்காதீர்கள் என்று சொன்னாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உழவு செய்வதற்கான பாத்திரம் எவ்வளவு பெருசு இருக்கும்? அதிகப்படியா 1.5 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு இருக்குங்க. அதிகப்படியா 1.5 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு. அந்த அளவுக்கு பாத்திரம் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த பாத்திரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழவு செஞ்சாங்க. தூங்கி எழுந்து உது செய்ய ஆரம்பித்தால் அந்த பாத்திரத்தை சாய்த்து விரல் கைகளில் உள்ளங்கைகளில் தண்ணீரை பிடித்து கழுவிக்கொண்டு அதற்கு பிறகு அந்த பாத்திரத்திற்குள் கைவிட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உது செய்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இன்றைய நம்முடைய காலத்தில் இருக்கின்ற எந்த வசதியுமே கிடையாது. நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன? இந்த மாதிரியான டேப், இதுவும் அவங்களுடைய காலத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இன்றைய நம்முடைய மஸ்ஜிதுகளில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஹவுது முறை இப்ப சில பள்ளிகளில் மீதம் இருக்குது, சில பள்ளிகளில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சில பள்ளிகளில் மீண்டும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹவுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்துச்சா பள்ளிவாசல்களில்? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளி வாசல்கள் கழிவறையும் இல்லை, ஒது செய்யக்கூடிய இடமும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில இருந்துதான் ஒது செய்து விட்டு அவர்கள் சுத்தம் செய்து விட்டு வருவாங்க. பின்னாடி காலத்தில் பயணிகள் ஒரு முகல்லாலிருந்து அடுத்த முகல்லாவுக்கு போயிடறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதுதான் இந்த கழிவறைகளை மஸ்ஜிதுகளில் ஏற்படுத்துறது, ஒது செய்யக்கூடிய இடத்தை ஏற்படுத்துறது, அந்த நிர்பந்தம் எல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. நேராக வருவாங்க, அவங்கவுங்க வீட்டில் ஒழு செஞ்சுட்டு தொழுவாங்க, அவ்வளவுதான். தொழுகக்கூடிய இடம் மட்டும்தான் மஸ்ஜிதில் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகளில் இருந்தா ஒது செஞ்சுட்டு வந்தாங்க. வீடுகளில் எதிலிருந்து ஒது செய்தார்கள் என்றால் சிறிய பாத்திரங்கள் இருந்துதான் ஒது செஞ்சாங்க. புரியுதா? பெரிய பெரிய வாளி, இன்றைக்கு நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜேக்ஸா, அண்டா, சட்டி, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எங்கேயாவது சிலருடைய வீடுகளில் இருந்திருக்கலாம். போருக்கு போகும்போது அந்த மாதிரி பொருள்களை அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். பெரும்பாலான வீடுகளில் ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேர், 10 பேருக்கு சமைக்கிற மாதிரியான சின்ன பாத்திரங்களும் சின்ன சின்ன லோட்டாக்களும் தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப அந்த சின்ன சின்ன லோட்டாக்கள்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்திருக்கிறார்கள். கைகளை கழுகியதற்கு பிறகு அடுத்து முகத்தை கழுகும் பொழுதோ, கைகளை கழுகும் பொழுதோ, தலைக்கு மசாஜ் செய்யும் போதோ, கால்களை கழுகும் பொழுதோ, அதற்குள் கையை விட்டு அள்ளிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார். ஆகவே ஒரு மனிதர் தூங்கி எழுந்தவுடன் பாத்திரத்திற்குள் கை நுழைக்க கூடாது. அந்த கையை வெளியில் கழுகியதற்கு பிறகு, பாத்திரத்தை சாய்ச்சி கழுகினதுக்கு பிறகுதான் கை விடணும். மற்ற நேரங்களில் நீங்க விடுறதுனால தப்பு கிடையாது. பாத்திரத்தினுடைய தண்ணீர் நஜிஸ் ஆகாது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ரொம்ப பேர் இப்ப இந்த காலத்தில் ரசூலுல்லாவை மிஞ்சிய பேணுதலுக்கு போயிட்டாங்க மார்க்கத்தில். இப்படி பேணுதல் என்றால் அதனுடைய உச்ச நிலை யாரிடத்தில் இருந்தது? ரசூலுல்லாஹ்விடம் இருந்தது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட நான் பேணுதல்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, இது அவங்களுக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் வந்து இப்படிலாம் பேணுதலா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னா அவனை விட அறிவில் யாருமே கிடையாது. உழுவு செய்யக்கூடிய தண்ணீர் முகத்தை கழுகும் போது தண்ணி உழுகும், கையை எடுக்கும்போது திரும்ப அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி கீழே உழுகும், கையை கழுகும் பொழுது தண்ணி கீழே உழுகும். அதுல ஒரு சொட்டு அந்த பாத்திரத்தில் உழுந்துட்டாலும் பாத்திரம் தண்ணியெல்லாம் நினைச்சா போயிடுமா? அதனாலேயே பாத்திரத்தில் ஒழு செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு ரொம்ப பேர் இந்த டேப் வாட்டர்களை கொண்டு வந்ததுக்கு காரணமே ஹவுலில் ஒழு செஞ்ச தண்ணிலாம் உழுகுது, இது வந்து ஒரு அசுத்தமா போயிடும், முஸ்தஅமல் தண்ணி, இப்படிலாம் ஒரு வசுவசாவை உண்டாக்கி தான் இந்த டேப் வாட்டர் வந்து பள்ளிவாசல்களில் ஹவுலுகளை எடுத்தாங்க. புரியுதா? நீங்க இவ்வளவு சின்ன பாத்திரத்தில் வச்சு ஒழு செஞ்சாலுங்க, இதுக்குள்ளார இப்படி கையை விட்டு அள்ளி ஒழு செய்யும் பொழுது இப்போ உங்க இந்த கையும் இந்த பாத்திரத்தில் உள்ள மிச்ச தண்ணீரும் அசுத்தமாவாது. ஒழு செஞ்ச தண்ணீர் இவ்வளோண்டு பாத்திரத்தில் திரும்ப உழுவுது பாருங்க, அப்பயும் அசுத்தம். திரும்ப இதுல இருந்து எடுத்து ஒழு செய்யலாம். ஒழு செஞ்ச தண்ணீர் நஜிஸ் ஆகிறது கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப பேர் ஒழு செஞ்சு முடிச்ச தண்ணீரை நஜிஸ் ஆகி போச்சு அப்படின்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோணத்தில் சொன்ன ஹதீஸை இன்னொரு கோணத்தில் இவங்க போய் இவங்களாம் ஆன்மீக விளக்கம்னு சொல்லிக்கிட்டு இவர்களையும் சிரமத்திற்கு ஆளாக்கிக்கிட்டாங்க. அது எப்படி? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், ஒழு செய்யும் பொழுது உறுப்புகளிலிருந்து பாவங்கள் வெளியேறுகின்றன. அப்பா புடிச்சுக்கிட்டாங்க, ஏங்க இந்த தண்ணி ஒழு செஞ்சு போது இந்த தண்ணிலாம் பாவ தண்ணிங்க, எப்படி இதெல்லாம் பாவ தண்ணிங்க, பாவ தண்ணி சுத்தமா துழுவுறதுக்கு வச்சிருக்கிற தண்ணியில விழுந்தா என்ன ஆகும், இதுவும் பாவ தண்ணியா போயிடும், அதான் நஜீசா போயிடும். இந்த கிறிஸ்துவர்கள் மாதிரி ஆதம் மனுஷன் தப்பு பண்ணாங்கன்னா அது ஆதிகாலம், அது வந்து கியாமத்து வரைக்கும் எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கான். என்னங்க இது? நபிசுல்லா ஒழு செய்யும் போது அந்த தண்ணியோட சேர்த்து பாவம் வெளியாயிடுதுன்னு சொன்னாங்களே தவிர அந்த தண்ணி பாவமா போயிடுதுன்னு சொன்னாங்களா? உங்களுடைய தண்ணியால் அந்த பாவம் கழுவப்படுதுன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. பாவம் என்பது அது ஒரு மனவி, நாம் அறிய முடிகிற ஒரு பொருளை தவிர வெளியில உள்ள ஒரு விஷயமா அது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், எப்ப பாவம் வெளியேறுதுன்னு சொன்னா நீங்க ஒழு செஞ்சு முடிச்சு அந்த தண்ணி கீழே சொட்டுது இல்ல, அப்ப பாவம் வெளியேறுதுன்னு சொன்னாங்களே தவிர அப்ப அந்த பாவத்தை கையில இருந்து கழுவிக்கிட்டு அந்த தண்ணி வெளியேறுதுன்னா சொன்னாங்க, நீங்க செஞ்ச கையில செஞ்ச பாவம் அப்படியே கையில ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணி தான் அதை கழுகுது, அப்படியா சொன்னாங்க? நீங்க மூஞ்ச கழுகும் பொழுது அந்த கண்ணினால் செய்த பாவம் அப்படியே மூஞ்சில ஒட்டிக்கிட்டே இருக்குது, நீங்க உதவு செய்யும் போதுதான் அந்த பாவம் வந்து அந்த பாவத்தை வந்து தண்ணி கழுகுது. இது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு நஜிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நஜிஸ்ல தண்ணி ஊத்தி கழுவுறீங்க, இப்ப அந்த தண்ணி நஜிஸ். ஏன்? இப்ப சிறுநீரோ மலமோ ஒரு இடத்துல இருக்குங்க, அதுல தண்ணி ஊத்தி கழுகுறீங்க, இப்ப இந்த தண்ணி என்ன தண்ணி? நஜிஸ். ஏன்? அது நஜிசுல பட்டு வருது, நஜிச சுத்தமாக்கி வருது, அதனால அது அசுத்தமா போயிடுச்சு, புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்து தண்ணியை ஊத்தும் பொழுது சுத்தமான இடத்துல தண்ணி படுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் தடவை ஊத்தி அந்த நஜிஸ் அங்கிருந்து போற வரைக்கும் அதுல படக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும்? நஜிசா இருக்கும். ஒன்ஸ் அந்த இடத்துல இருந்து நஜிசு போயிட்டு நஜிசுடைய வாசனை இல்லைன்னு சொன்னா அந்த இடம் சுத்தமா போயிடும், அவ்வளவுதான், புரியுதா? நம்ம செஞ்ச பாவம் இங்கேயா உட்கார்ந்துருக்கு, கையிலையும் முகத்திலையும் காலிலையுமா உட்கார்ந்துருக்கு, தண்ணி அதுல பட்டவன பாவம் அசுத்தமா போயிடும் சொல்றதுக்கு, புரியுதா? ஏதோ சிந்திச்சு பெரிய அற்புதமான கருத்தை சொல்றோம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒண்ணுக்கும் உதவாத கருத்தை சொல்றோம். இதுக்கு உடனே ஒரு கதையை வேற கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருந்தாங்க தான், கண்டிப்பா பெரிய இமாம் தான், பெரிய இமாம் தான், பெரிய அறிஞர் தான், பெரிய அறிஞர் தான், ரொம்ப தக்குவாத அறிவாதத்தாலே எல்லாம் ஓகே தான். என்ன ஆயிடும்? அதனால அவங்களுக்கு மறைவான ஞானம் இருந்துருமா? சொல்லுங்க. மறைவான ஞானம் அல்ல ஒருவனுக்கு தான். உடனே ஒரு கதையை எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா குறிப்பா இந்த ஹனஃபி மதுபுல தான் இந்த சட்டம் பயங்கரமான கடுமையா வச்சிருக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒருபோதும் இப்படி சொன்னது கிடையாது. எப்படி? கழுகி உழுகிற தண்ணி நஜிசு சொன்னதில்லை, கழுகி உழுகிற தண்ணி பாத்திரத்துல பட்டிருந்ததுனால அந்த பாத்திரத்தினுடைய தண்ணீரை உதவு செய்வதற்கு தகுதி இல்லாம போயிடும் அவங்க சொன்னது கிடையாது, பாத்திரத்துக்குள்ளார கையை விட்டு கழுகாதீங்கன்னு அவங்க சொன்னது கிடையாது, எல்லாம் பின்னாடி டெவலப் பண்ணப்பட்டது. அப்படி செய்யப்பட்டதுல இப்படி செஞ்சிட்டாங்கல்ல, அப்ப ஏதாவது ஒரு கதையை யாரு பேரையாவது கட்டணும்ல, அப்பத்தானே இவங்களுடைய இந்த அடிப்படை இல்லாத ஒரு கூற்றுக்கு ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாவது ஒரு வலு சேரும். எங்க இமாம் இமாம் ஆசம் கைசா இமாம் மாலுமேன் கைசா இமாம் பாய், எங்க இமாம் இப்படிப்பட்டவர் தெரியுமா, நீ உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உன் தண்ணியிலிருந்து என்ன பாவம் வெளியேறதுன்னு அந்த தண்ணியை வச்சே கண்டுபிடிச்சுக்காரு. எப்படி? நீ உழு செஞ்சு முகத்தை கழுகும் பொழுது நீ என்னென்ன பாவம் பார்த்துட்டு வந்திருக்க, என்னென்ன படம் பார்த்துட்டு வந்திருக்கிற, என்னென்ன சினிமா பார்த்துட்டு வந்திருக்கிற, என்னென்ன கண்ணால யார் யார பார்த்துட்டு வந்திருக்கிற, என்னென்ன தப்பு பண்ணிருக்கிற, புரியுதா? அந்த தண்ணியை வச்சு, அந்த தண்ணி ஓடுற தண்ணீரை வச்சு எதை கண்டுபிடிச்சிருவாங்களா? முகத்தால் செய்த பாவத்தை, கையில கழுகு கையில தண்ணி ஓடும் பொழுது கையில செஞ்ச பாவத்தை கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்புறம் அல்லாட்ட துவா செஞ்சுட்டாங்களா, யா அல்லா இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ எனக்கு இந்த ஞானத்துக்கு மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா மறைச்சிட்டாங்க. என்னப்பா சொல்லாது, இதுல ஒன்று மார்க்கத்துக்காக உழைத்து உழைத்து அல்லாஹுடைய தீன கலப்படமில்லாமல் போதிக்க வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு இமாம் மேல இட்டுக்கட்டுதல். புரியுதா உங்களுக்கு? அவர்கள் சொல்லாததை, அவர்களுக்கு நடக்காத ஒன்றை, அப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் மேல இட்டுக்கட்டியது எவ்வளவு பெரிய பாவமாச்சு. ரெண்டாவது, இதை நம்புறவனை எல்லாம் குஃபர்ல கொண்டு போய் தள்ளியாச்சு. ஏன்? இது ஒரு மறைவான ஞானம் சம்பந்தப்பட்டது, இல்முல் கைபு சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா? யார் வேணாலும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் தனக்கு பின்னாடி மறைவுல உள்ளத தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, இன்க்ளூடிங் நபிமார்கள், ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்கள் நபிமார்களுக்கும் அல்லாஹ் எதை மறைவான விஷயங்களிலிருந்து அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினானோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ் அறிவித்தான். அதை தவிர எதையுமே அவர்கள் அறியவில்லை. அப்படி இருந்தா எத்தனையோ பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்தாங்க, அவங்க மூலமா ஜினா நடந்துருச்சு. எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியை கேட்கணும்? நீ ஒழு செய்ப்பா, நான் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லாமல சொல்லுங்க. இட்டு கட்டியது, ஒழு செய்ப்பா, கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல. அதாவது கஷ்பு இமாம் அபு ஹனீஃபாவுக்கே இருந்துச்சுன்னு சொன்னா ரசூல்லாஹுக்கு கண்டிப்பா இருந்திருக்குமா இருந்திருக்காதா? கேக்குறது உங்களுக்கு புரியல. ஒருத்தர் ஒழு செஞ்ச தண்ணீரை வச்சு அவர் என்ன பாவம் செஞ்சிருக்கிறாருங்கிறத இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டுபிடிச்சிருவார்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அபு ஹனீஃபாவோட பெரியவங்களா இல்லையா? எவ்வளவோ மடங்கு பெரியவங்க இல்லையா? அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப இது இவ்வளவு ஈஸியான வழியா இருக்கும் பொழுது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரத்தை கேட்கணும், சாட்சியை கேட்கணும்? புரியுதுங்களா இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்ற, அடிப்படை ஆதாரங்களுக்கு முரணான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, எதுக்காக வேண்டிய இந்த விஷயத்தை சொன்னோம்? ஒருவனுடைய முறைகள்ல நீயத்து, மிஸ்வாக்கு, கைகளை கழுகிறது, வாய்க்கு பிடிக்கிறது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறது. ஒரு தடவை தண்ணீர் எடுக்கணும் உள்ள கையில. ஒவ்வொருத்தங்களுக்குங்க அவங்கவுங்க மூக்குக்கும் அவங்கவுங்க வாய்க்கும் அளவுக்குண்டான தண்ணீர் இந்த ஒரு கையிலேயே வந்துருங்க. நீங்க இப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா பள்ளிவாசல இருந்து பாருங்க, உங்களையே நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. வாய்க்கு பிடிக்கிறதுக்கு மட்டுமே இவ்வளவு தண்ணி எடுப்பாங்க. எவ்வளவுங்க? இவ்வளவு தண்ணி. கவனிக்கணும்ல, அந்த தண்ணியை பிடிக்கும் பொழுது அறவாளி தண்ணி கீழே வேற போயிடும். எல்லாத்துக்கும் மறுமையில கணக்கு இருக்கு. அல்லாஹ் கேட்பான் பள்ளி வாசல்ல ஒழு செய்யும் போது ஒரு ஒரு சொட்டு போனதுக்கும் அல்லாஹ்வுத்தல கணக்கு கேட்பாங்க. உங்க வீட்டுல போனது கேட்க மாட்டா, உங்க வீட்டுல போனதுக்கும் கணக்கு கேட்பான். எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு. இது எடுத்தீங்க இவ்வளவு பெருசு. நான் என்ன கேட்கறேங்க, நம்ம யாருக்கு இவ்வளவு பெரிய வாய் இருக்கு? புரியல உங்களுக்கு? இவ்வளவு பெரிய வாய் யாருக்காவது இருக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு இது ஃபுல்லா தண்ணி எடுத்து உங்க வாய்க்குள்ளார போயிடுவாங்க, அவ்வளவுதான், மூச்சு முட்டி கீழே விழுந்துருவீங்க. என்ன செய்யறாங்க, இப்படி எடுக்கிறாங்க, வாயில இப்படி கொண்டு போவாங்க, எல்லாம் கீழே விடுவோம், கொஞ்சம் தான் விடுவோம். இவ்வளவு அறியாம பாருங்க, எவ்வளவு பெரிய அறியாம. இந்த ஒரு மிடரு தண்ணிக்குள்ளார நீங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னா வாய்க்கு தேவையான தண்ணி மிச்சம் தண்ணீர் இருக்கும். அந்த மிச்சம் ஒண்ணு, இந்த தண்ணியை இப்படி வச்சுக்கிட்டே வாய குப்புளிச்சு துப்பிடுங்க. அதுக்கப்புறமா அப்படி மூக்கில் ஏற்றி சிந்தணும். சரியா? புரியல. ஒன்று, தண்ணி எடுத்ததுக்கு பிறகு வாயில் இப்படி வாங்கிடுங்க தண்ணியை. வாயில் கொப்புளிக்க வேண்டிய அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு வாயை கொப்புளிச்சு துப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஓகேவா? அப்படி இல்லை எடுத்துக்குங்க, வாயில இப்படி தண்ணியை வாங்கிக்கோங்க, வாயில தண்ணியை வச்சுக்கோங்க, மூக்குக்கு தண்ணி எடுத்து துப்புனதுக்கு பிறகு வாயில உள்ள தண்ணியை துப்புங்க. எது செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஆனா முறை என்ன, ஒரு கையில தான் தண்ணி எடுக்கணும், ரெண்டு கையில எடுக்க கூடாது, தப்பு. ரெண்டு கையில எடுக்கிறது ஜாயிஸ். அதை போய் எப்படிங்க தப்புன்னு சொன்னீங்க? தப்பு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் ஒரு மிடறு தண்ணீரை கொண்டுதான் அவர்கள் வாயையும் சுத்தம் செய்தார்கள், மூக்கையும் சுத்தம் செய்தார்கள். ரெண்டு கையில தண்ணி எடுத்து வாயை சுத்தம் பண்ணு. இப்ப என்னங்க, ரெண்டு கையில தண்ணி எடுத்து வாயை கழுவ வேண்டியது, அதுக்கப்புறமா இப்படி எடுத்து ஒரு கை ஃபுல்லா எடுத்து மூக்கு. நான் கேட்கிறேன், இவ்வளவு தண்ணியை மூக்குல ஒரு அளவுக்கு உங்க மூக்கு பெருசாங்க, என்ன தஜ்ஜாலுடைய மூக்கா இது, என்னங்க கான்செப்ட் தெரிய மாட்டேங்குது. சரி, அப்ப இந்த மாதிரி மூணு தடவை செய்யணும், புரிஞ்சா? அடுத்து பாருங்க, முகத்தை கழுகணுங்க, முகத்தை மூன்று தடவை கழுகணும். சரியா, எங்கிருந்து கழுகணும், இங்கிருந்து ஆரம்பிக்கணும், அப்படியே இந்த காதிலிருந்து ஓரம், இந்த ஓரம், இந்த தாடி வரைக்கும், அது வரைக்கும் தான் நம்ம போன வாரம் படிச்சோம். இப்ப அதுல பாருங்க, அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்ல, உம்ரான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை அறிவிக்கிறாரு இந்த ஹதீஸ. அந்த காலத்தில் அடிமைகள் எல்லாம் சஹாபாக்களுடைய மாணவர்களாக இருந்து தாபியின்களாகி நமக்கு கல்வி சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிஞர்களாக இருந்தாங்க. இப்ப பாருங்க, உஸ்மான் அவர்கள், அவர்களை நான் பார்த்தேன், அவர்கள் உது செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். முதலில் தனது இரண்டு கைகளிற்கும் அந்த தண்ணீரை ஊற்றி கழுகி கொண்டார்கள். பிறகு தனது வலது கையை அந்த உதுவனுடைய தண்ணீருக்குள் விட்டு வாய் கொப்பளித்தார்கள், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினார்கள், மூக்கை சிந்தினார்கள், காத்த வெளியில விட்டு மூக்கை சுத்தம் செய்தார்கள். பிறகு தனது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள், புரியுதா? தனது இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுகினார்கள். எதுவரை கழுகணும், இந்த மணிக்கட்டு வரை, இதற்குல இந்த முட்டு, இந்த நடுவில் உள்ள வெள்ளை பகுதி, அது உள்ளார போயிடும், கவர் ஆயிடும், அந்த மாதிரி மணிக்கட்டு வரை கழுகினார்கள். பிறகு தலைக்கு மசக செய்தார்கள். இங்க பாருங்க, அதாவது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள், கைகளை மூன்று முறை கழுகினார்கள், தலைக்கு மசக செய்தார்கள், அவ்வளவுதான். மசக சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளும், சஹாபாக்கள் செய்ததாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளிலும் மசஹ் என்பது ஒரு முறைத்தான் வந்திருக்கிறது. மசஹ் செய்தார்கள், அவ்வளவுதான். அப்ப அது எத்தனை முறையை எடுத்துக்கொள்ளும், ஒரு முறையைத்தான் எடுத்துக்கொள்ளும், ஒரு தடவையைத்தான் எடுத்துக்கொள்ளும். ஏன், முகத்தை கைகளை கால்களை கழுவினார்கள் என்று வந்திருக்கக்கூடிய இடங்கள்ல, சில இடங்கள்ல ஒரு தடவை கழுகினார்கள், சில இடங்கள்ல ரெண்டு தடவை, சில இடங்கள்ல மூன்று தடவை, பெரும்பாலும் மூன்று தடவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவி இருக்கிறாங்க. அனுமதி என்பதை உணர்த்துவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு முறையும் கழுவி இருக்கிறார்கள், இரண்டு முறைகளையும் கழுவி இருக்கிறார்கள், மூன்று முறைக்கு மேல எந்த உறுப்பையும் கழுகுனது கிடையாது. அதையும் நம்ம விளங்கணும். இன்றைக்கு வசுவசா இந்த குழப்ப நோய் இருக்குது, ரொம்ப பேருக்கு அப்படியே மனசுல ஊறி போன ஒன்று, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். சில பேரை நீங்க பார்த்துருப்பீங்க, வீட்டை நல்லா பூட்டிருப்பாரு, கொஞ்ச தூரம் வந்தோம் பூட்டணுமா இல்லையான்னு சந்தேகம் வந்துடும், திரும்ப போய் அழிச்சு பார்ப்பாரு, திரும்ப தொடர்ந்து திரும்ப பூட்டுவாரு, இப்படியே வசுவசா குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் குழப்பம். அப்ப அந்த அடிப்படையில மூஞ்ச கழுவிருப்பாரு, தேஞ்சிச்சான்னு தெரியலையே, பட்டுச்சான்னு தெரியலையே, நனைஞ்சிச்சான்னு தெரியலையே, திரும்ப. சில பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கு வந்து ஜமாத்து முடிஞ்சு திரும்ப போற வரைக்கும் ஒது செய்யற இடத்துல உட்காந்துருப்பாரு. என்ன பிரச்சனை, நீ பிரச்சனையில உட்காந்துருப்பாரு, மூஞ்ச கழுகுன, கையை கழுகுன, சரியா கழுகுன, இப்படி பாப்பாரு, இப்படி பாப்பாரு, இப்படி பாப்பாரு, காலை தூக்கி பாப்பாரு, என்ன காலை கழுவி கால் வரைக்கும் வந்திருப்பாரு, திரும்ப மூஞ்சிலிருந்து ஆரம்பிப்பாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும், வசுவசாவுடைய நோயிலிருந்து அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், பெரிய முசிபத்து பிடிச்சது இது. சரியா, அப்ப நீங்க உறுப்புகளை கழுகுவதிலும் மூன்று முறைக்கு மேல கழுகக்கூடாது, நல்லா கவனிங்க, மூன்று முறைக்கு மேல கழுகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் குறைப்பார்களோ அவர்கள் அநியாயம் செய்தார்கள், யார் அதிகப்படுத்துவார்களோ அவர்கள் எல்லை மீறி விட்டார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, அது தேவையில்லை, நான் ஒரு தடவை செஞ்சா போதும், நான் மூணு தடவை செய்ய மாட்டேன் என்பதாக நினைச்சு ஒரு தடவையில முடிச்சுக்கிட்டா தப்புதான், புரியுதா? உங்களுக்கு உடம்பு சரியில்ல, தண்ணி அதிகமா பயன்படுத்தக்கூடாது, அல்லது தண்ணி கம்மியா இருக்குது, அப்படிங்கிற நிர்பந்தத்தில் ஒரு தடவை செஞ்சா தப்பு கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அப்ப மூன்று தடவை நீங்கள் அதாவது மூன்று முறைக்கு மேல அதிகமா கழுகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறுகின்ற செயல் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் அதிக எண்ணிக்கையில் செய்வார்களோ அவர்கள் எல்லை மீறிவிட்டார்கள், யார் குறைத்து செய்கிறார்களோ அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள். எப்படி ஒரு முறை இருக்குதோ, ஒன்னுக்கு எந்த ஒரு முறை இருக்குதோ அதில் அவர்கள் தவறிழித்து விட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு நல்லா தெரிகிறது, தலைக்கு மசகு என்பது எத்தனை முறைதான், ஒரு முறைதான். எந்த ஹதீஸிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு பல முறை, ஒன்றுக்கு மேல பல முறை தலைய தண்ணீரை கொண்டு தடவினார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியல. அப்படி செஞ்சிருந்தா எங்கேயாவது எந்த கிதாபுடைய ஏதாவது ஒரு மூலையிலேயாவது ஒரு ஹதீஸாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மூணு தடவை செய்தார்கள் என்று. இன்றைக்கு ஷாஃபி மதுஹப்னு ஒரு மதுஹப் இருக்குங்க, அந்த மதுஹப்புடைய மக்கள் இந்த குறிப்பா தலைக்கு மசகு செய்யற விஷயத்துல மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்காங்க, மிகப்பெரிய வழிகேடு. அந்த இமாம் சொல்லாத விஷயம், அந்த இமாமுடைய அறிஞர்கள் சொல்லாத விஷயம் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்காங்க. எப்படி நீங்க சொல்லீங்கன்னு கேட்கலாம், சரியா? நீ பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மசகு செய்யும்போது தலையை அவர்கள் முழுமையாக செய்தார்கள். எப்படி? இங்கிருந்து இப்படி கொண்டு சென்றார்கள், பத பி முகத்தமி ரசிஹி, முன் தலையிலிருந்து ஆரம்பித்து இலா முஅஹ்ஹரி ரசிஹி, தலையினுடைய இறுதி வரை கொண்டு சென்றார்கள். பிறகு இறுதியிலிருந்து அப்படியே முன்பக்கம் வரை கொண்டு சென்றார்கள். பிறகு தன்னுடைய விரல்களை கொண்டு இரண்டு காதுகளையும், கட்டை விரலை கொண்டு காதின் பின்புறத்தையும், இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு காதின் உள்புறத்தையும் அவர்கள் துடைத்தார்கள், மசகு செய்தார்கள் என்று வந்திருக்கிறது. புரியுதா? எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடியை இப்படி நினைச்சாங்கன்னு இருக்காதுங்க. ஒரு முடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள், அதுக்கு மேல அவங்க தலைய தடவல என்பதாக ஒரு ஹதீஸ கூட பார்க்க முடியாது, ஒரு ஹதீஸ கூட பார்க்க முடியாது. ஒரு முடியை, ஒரு முடிக்கு மட்டும் தண்ணீரால் தடவுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்குமே ஆனால், வம்சஹு பி ரூஸிக்கும், உங்களது தலைக்கு நீங்கள் மசகு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தில் ஒரே ஒரு முடிக்கு மசகு செய்வது போதும் என்று இருந்திருக்குமே ஆனால், அந்த போதும் என்பதை அனுமதிக்கப்பட்டதை அறிவுறுத்துவதற்காக வாழ்நாளில் ஒரு முறையேனும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டாயமானதை கற்பிப்பதற்கும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், மிக கட்டாயமானதை கற்பிப்பதற்கும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறந்த விஷயங்களை கற்பிப்பதற்கும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகுமான விஷயங்களை, ஜாயிசான விஷயங்களை செய்து காட்டி அது அனுமதிக்கப்பட்டது என்பதை மக்களுக்கு உணர்த்துங்கள் என்பதற்கும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. வாழ்நாளில் ஒரு முறையேனோ அதை செய்திருப்பார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ தங்களது தலையில் ஒரு முடிக்கோ சில முடிகளுக்கு மட்டுமோ மசகு செய்ததாக நமக்கு அறிவிப்புகளில் காண கிடைக்கவில்லை. அப்ப நாங்க ஷாஃபி மதுஹப்னு சொல்லிக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியை அல்லது ஒரு வாளி தண்ணியை ஓட விட்டுக்கிட்டு எங்க பள்ளிவாசல்ல டேப் வாட்டர்ல தொடர்ந்து விட்டா பிச்சுக்கிட்டு அடிக்கும் தண்ணி, அதை கூட குறைக்க மாட்டாங்க. விட்டுவிட்டு இங்க பாருங்க கையை, அவங்க ஆக்சன் இப்படி எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி எடுப்பாங்க, அப்படி கொண்டு பாரு, அப்படி கொண்டு ஒரு கை நனையிறதுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு நினைச்சிடு, நினைச்சிருந்துட்டு இங்க பாருங்க, அப்படி உள்ளார கொண்டு போயிட்டு எங்க சில பேருக்கு நீங்க நல்ல கவனிங்க, தலையிலே கைப்பற்றுக்காதுங்க, தலைகிட்ட கொண்டு போயிட்டு இப்படி பாரு, இப்படி பாரு, முடியிலே கைப்பற்றுக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சைத்தான் நல்லா பாதுகாக்கணும். அதான் இங்க செய்வாங்க, இங்க செய்வாங்க, இங்க செய்வாங்க பல இடத்துல, அதாவது தலைமுடி கலைஞ்சிடக்கூடாது. கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் என்ன, சீவி இருக்கிற தலை அவங்களுக்கு கலைஞ்சிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி எங்க அப்படி தடவுனா அப்படி 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 எல்லாம் இந்த கராத்தி ஸ்டைலு பல மாதிரி ஸ்டைல்ல அப்படி அப்படி பாருங்க இப்படி ஒரு ஒரு தடவையும் புதுசா தண்ணி எடுப்பாங்க. மூணு தடவையும் அவங்க கருத்துப்படி ஒரு முடிய தான் நினைக்க போறாங்க. அந்த ஒரு முடிய நினைக்கிறதுக்கு அவங்க மாலி தண்ணி ஓடுது ஒரு தப்பு, ரெண்டாவது ஒரு ஒரு தடவைக்கும் அந்த தண்ணி செலவு பண்றாங்க இப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு திரும்ப அந்த வாளி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், காதுக்கு தனியா கை நினைப்பாரு. ஒரு ஒரு தடவை மசூதி செய்யறதுக்கும் கையில உருவாரு அறிம்பாரு, அதுவும் மசூதிலாம் கிடையாது, காது அடி என்ன என்ன துப்பாக்கி கௌபாய் துப்பாக்கி அப்படி எடுத்து சொல்றதுக்கு என்ன. அப்புறம் அப்புறம் தண்ணி எப்படி விடுவாரு, அடிப்பாரு அடிவாரு அடிப்பாரு. நான் இது வந்து விளையாட்டா மிகைப்படுத்தலாம் சொல்லல, ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த பாங்க சொல்லிட்டாங்க, என்ன நீங்க அங்க போங்க பள்ளிவாசல்ல போய் உட்காந்து நீங்க பாருங்க, போட்டோ எடுங்க வீடியோ எடுங்க, என்ன இப்படி இல்லைன்னு சொல்லுங்க, நான் திரும்ப வீடியோல ரெக்கார்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லிடுறேன். ஒழு செய்யறதுல சம பாதிக்கு மேல அதிகமான மக்கள், குறிப்பா ஷாஃபி மதுன்னு சொல்லிக்கிறவங்கள நான் உள்நாட்டிலையும் பார்த்திருக்கிறேன், வெளிநாட்டிலையும் பார்த்திருக்கிறேன். இதனால சண்டையே வந்திருக்கு, சொன்னா ஏ போயா நாங்க ஷாஃபி மது அப்படியான்னு சொல்லிடுவாங்க, போயா எங்களுக்கு தெரியும் நாங்க ஷாஃபி மது அப்படின்றோம், நீ எந்த மதுன்றோம், ஏதோ மதுகப்படும் சொல்றீ என்னமோ சொல்லி நம்ம அதுல எல்லாம் சண்டைக்கு போடும். ரசூல் சந்தாலத்தில் செஞ்சாங்களா, சரி இமா ஷாஃபி செஞ்சாங்களா காட்டுங்க ஆதாரம். புரியுதா இல்லையா? அல்லாஹும் சல்லி அலா நபியே. ஏது ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா, எதுல நம்ம தப்பு அதிகமா நடக்குதோ அதை கண்டிப்பா நம்ம அழுத்தமா சொல்லி ஆகணும். அப்ப தண்ணி இப்படி கை நினைச்சிட்டீங்கல்ல, அதுலயும் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. இதுலயும் சில பேர் டெக்னிக், இப்படி ரசூல் சல்லாஹு சொல்லித்தராத டெக்னிக் எல்லாம் சில பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன அதாவது, காஃபிர்கள் வந்து துன்யால டெக்னாலஜியில டெவலப் பண்ணி போனாங்க, நம்ம பாய் பார்த்தாரு இவர் சாப்பிடுற பிரியாணிக்கு எங்க அதெல்லாம் டெக்னாலஜியில டெவலப் ஆகுறது, நம்ம குறைஞ்சது ரசூல்லா விட்டுட்டு போன மார்க்கத்தையாவது டெவலப் பண்ணுவோமே. எப்படி மார்க்கத்தை டெவலப் பண்றதுனா என்ன, அதை உள்ளதை உள்ளதபடி பின்பற்றினா டெவலப் பண்ணிட்டு. இவர் பார்த்தார் ரசூல்லா பாதி விஷயத்தை சொன்னாங்க, நம்ம பாதியை சேர்த்துருவோம் சொல்றாரு. ரசூல் சுல்தாலிசன பாதியெல்லாம் சொல்லணுங்க, முழுசா தான் சொல்லியிருக்காங்க. இப்படி ரசூல் சுல்தாலிசன ஒன்னு சொன்னாலும் அதுதான் முழுசு, ரெண்டு சொன்னாலும் அதுதான் முழுமை, மூன்று சொன்னாலும் அதுதான் முழுமை, ஏழு தடவை செஞ்சாலும் அதுதான் முழுமை. எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி ரசூல் சுல்தாலிசன செஞ்சாங்க, எதை ரசூல் சுல்தாலிசன செஞ்சாங்களோ அதுதாங்க கம்ப்ளீட், அதுதான் காமில், அதுதான் முழுமை. சரியா? இவங்க என்ன செஞ்சாங்க, தலைக்கு மசகு இப்படி ஒரு ஜமாத்து, புரியுதுங்களா? இதுல ஷாஃபி ஹனஃபி குறிப்பா இந்த தப்லீக் ஜமாத்து எல்லாம் எப்படின்னா, அப்படி ஒழு செஞ்சு அப்படி தண்ணி எடுக்கும் போது கை இப்படி போயிடும், எப்படி எப்படி போயிடும் கையை பாத்தீங்கன்னா, அடி ஸ்டெயில அடி இப்படி வச்சுப்பாங்க, அடி வச்சுக்கிட்டு இவருங்க இப்படி வச்சு அடி தேப்பாங்க. சரியா? புரிஞ்சா? தேச்சுட்டு கை இப்படி இருக்குல்ல, அடி வந்துடுவாங்க. சரியா? அப்படி போயிடுவாங்க. போயிட்டு இந்த ரெண்டு கை இப்படி தூக்கிட்டாங்க தெரியுமா, ஏன் தெரியுமா? அது அந்த கையை தலையில இப்படி வச்சு தேய்ச்சிட்டா அந்த கலைய இந்த ரெண்டு விரல்ல உள்ள தண்ணி தான் போயிடுமா, அப்ப காதுக்கு எந்த தண்ணியை கொண்டு மசூதி செய்யறது? ஐடியா எப்படி இப்படி வச்சு மசூதி செஞ்சிட்டா இந்த ரெண்டு விரல நனைஞ்சு போயிடுதுல, அப்ப காதுக்கு எந்த தண்ணியை வச்சு மசூதி பண்றது? அதனால இந்த ரெண்டு விரலையும் இப்படி தூக்கி வச்சுக்கிறாங்களாம், கொம்பு வச்ச மாதிரி இப்படி தூக்கி வச்சுக்கிறாங்க, தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சிருவாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லலங்க, நமக்கு கேலி பரிகாசம்னா வேலை கிடையாது சரியத்துல சொல்றான், அவங்க செய்யறத தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இப்படி செஞ்சிருவாங்க, செஞ்சிட்டாங்களா? அதுக்கு பிறகு இங்க பாருங்க, அதுலயும் வேற விதி இருக்கு. முன்பக்கம் கொண்டு போகும்பொழுது இந்த விரலை மட்டும் கொண்டு போகணுமா, அதோட அந்த தண்ணி களைய போயிடுமா, அதுக்கப்புறம் பின்னாடி வரும்பொழுது இந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க அதை இப்படி தேய்க்கணுமா, பல மாதிரி இருக்கு. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த கை இருக்கு பாருங்க, இதை வச்சு இந்த கையை வச்சு உள்ளார எடுத்து வைக்கணும், இந்த கையை வச்சு இப்படி செஞ்சிடணும். புரியுதா? அது கரெக்ட் தான், ஆனா அதுக்காக வேண்டி கையை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் தப்பு. அப்புறம் என்ன செய்யணும், அதோட முடிஞ்சிடாது உங்களுக்கு. பின்னாடி இருக்குல்ல, இதை வச்சு இப்படி ஒரு இல்லு, இதை வச்சு இப்படி ஒரு இல்லு, எதுக்கு? பெடரிக்கு. பெடரிக்கு மசூதி செய்வது பிதாத்து. பிடரிகளுக்கு மசூதி செய்வது என்னது? பிதாத்து. ஒரு பொய்யான ஒரே ஒரு ஹதீஸ்ல மட்டும்தான் அந்த செய்தி இருக்குதே தவிர, சஹீஹான ஹசனான எந்த எந்த ஹதீஸ்களையும் பிடரிக்கு மசூதி செய்வது என்பது இல்லை. புரிஞ்சுங்களா? புரியல, புரிஞ்சா இல்லையா? அப்ப தலைக்கு மட்டும்தான் மசகு செய்யணும், ஒரு தடவை தான் அந்த மசகு செய்யணும். தலைக்கு மசகு என்பது காதுகளுக்கு மசகு செய்வதோடு சேர்ந்து, தலைக்கு மசகு செய்வது என்பது ரெண்டு கைகளையும் பாருங்க இங்கிருந்து ஃபுல்லா அப்படி கொண்டு போனோம், இங்க தொற்றுச்சே, இங்க தொடுறதுக்கு தண்ணி இல்லையே, இப்பெல்லாம் கணக்கு பண்ணாத. அப்ப உனக்கு வந்து இந்த பூச்செடிகளுக்கு தண்ணி அடிச்ச மாதிரி பைப் வச்சு தலையில தண்ணி அடிக்கணும். என்னங்க, எதுக்கு உனக்கு அப்படிலாம் கற்பனை பண்ணுது? ரசூல் சந்தாலத்தில் கையில தண்ணியை நினைச்சாங்க, ஈர கையை கொண்டு இப்படி தடவுனாங்க, இப்படி தடவுனாங்கன்னு தான் இருக்குது. அது இப்படி இங்கே நினைக்கும் பொழுது இந்த கை காய்ந்து விடுமே, இங்கே செல்லும் போது தண்ணீர் இருக்காது, கண் தண்ணி கை காய்ந்து இருக்குமே, என்ன செய்வது? அப்ப என்ன செய்யணும்? இந்த பூச்செடிக்கு தண்ணி அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பைப் வாங்கி வச்சுக்கிட்டு தலையை காட்டுன்னு சொல்லிட்டு இந்த பார்பர் ஷாப்ல அடிக்கிறாங்க குறைஞ்சபட்சம், அந்த மாதிரி அது ஒண்ணு வாங்கி வச்சுட்டு புசுக்கு புசுக்குன்னு அடிச்சு விடணும். என்ன கான்செப்ட்? எவ்வளவு லேசான மார்க்கத்தை தேவையில்லாம காம்ப்ளிகேட் ஆக்கி வச்சுக்கிட்டு. அப்ப இந்த பாருங்க இப்படி கொண்டு போனோம், இது வரைக்கும் இந்த முடி முடிகிற வரைக்கும் அதே போல இப்படி கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வேர்ல எடுத்துட்டு காதுக்குள்ள ரெடி விட்டு இந்த இடையில நிற்கல, அவ்வளவுதான். அப்புறமா இந்த பிற்பகுதி முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப மசஹ என்பது ஒரு முறை இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு தடவை தான் தண்ணி எடுக்கணும், காதுகளுக்கு மசக செய்வதோடு சேர்ந்து, சரியா? அதுக்கு பிறகு கால்களை கழுக வேண்டும், கால்கள் கரண்டை கால் வரைக்கும் கழுகணுங்க, புரியுதுங்களா? இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம், அடுத்தடுத்த மற்ற விஷயங்களை இன்ஷால்லா அடுத்த ஒரு அமர்வுல பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைகளை கழுகும் பொழுது அதுக்கு ஒரு சுன்னத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி? இமாம் திருமதி அறிவிக்கிறார்கள், நீங்கள் வது செய்தால் உங்கள் விரல்களை கோதி கழுகிக் கொள்ளுங்கள், உங்கள் விரல்களுக்கு இடையில் கழுகிக் கொள்ளுங்கள். ஹல்லில் ஹலல ஹிலால் என்று சொன்னால் இடைகள், இந்த பெட்வீன்ஸ் இருக்குல்ல ரெண்டு விரல்களுக்கு இடையில, புரியுதுங்களா? தண்ணி எடுத்து நீங்க இப்படி கழுகும் பொழுது இப்படி அல்லது இப்படி, புரியுதுங்களா? இந்த மாதிரி. அதே போல கால்கள் விரல்கள், ரெண்டு கால்கள், ரெண்டு கால்களையும் விரல்கள் இருக்குல்ல, அந்த ஒரு ஒரு விரலுக்கு இடையிலேயே கைகளை விட்டு கோதி கொள்வது. இன்னொரு ஹதீஸ்லயும் இமாம் திருமதி அறிவிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா தவல்லத்த ஃபஹல்லில் பைன அஸாபிஇ யதைக வரிஜலைக. ஒரு ஹதீஸ்ல விரல்கள் என்று பொதுவா வந்துருது, அப்படி வந்தாலே எல்லா விரலும் வந்துடும். அதே இது இன்னொரு ஹதீஸ்ல தெளிவுபடுத்தி எப்படி வருகிறது? உனது இரண்டு கைகளின் விரல்களுக்கு இடையிலும் இரண்டு கால்களின் விரல்களுக்கு இடையிலும் நீ கோதி கழுவாயாக. அப்ப இன்றைக்கு மக்களை பார்க்கிறோம், குறிப்பாக அந்த தண்ணியில இஸ்ராப் செய்யறதுல இந்த கால் கழுகிறதுக்கு மட்டுமே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அல்லது இவர்களை சேர்ந்தவர்கள் ஒது செய்யக்கூடிய தண்ணீர்ல வடநாட்டுக்காரங்க ரெண்டு பேரும் குளிச்சிருவாங்க. இவங்க கால் கழுகிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி இருக்கு பாருங்க, பைப்பை ஏற்கனவே தான் ஃபுல் ஸ்பீட்ல திறந்து விட்டுப்பாங்களா, விட்டுவிட்டு இப்படி காலை இப்படி நீட்டுவார், நீட்டுட்டு ஒரு டான்ஸ் ஒன்று போடுவார், எப்படி கால் தேய்க்கிறாரா, நீட்டி இப்படி, அது வரைக்கும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணியை ஆஃப் பண்ண மாட்டாங்க. இங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு காலுக்கு நடந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடந்து கால் கருப்பா இருக்கு பாருங்க, அதை தேய்ச்சி வெள்ளையாக்குறதுக்காக வேண்டி காலை தேய்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு இடையில தண்ணி போகாம இருக்கும் பாருங்க, அதற்காக விரல்களுக்கு இடையில கோதி கழுவ சொன்னாங்க, அதை செய்ய மாட்டாங்க. எப்படி விரல்களால விரல்களுக்கு இடையில விட்டு கழுக சொன்னாங்க பாருங்க, அதை செய்ய மாட்டாங்க. டேப் வாட்டரை திறந்து விட்டு விட்டு இவர் படு கால் இப்படி நீட்டுவாரு, அப்புறம் இப்படி இப்படிப்பாரு, அப்புறம் உள்ளார விடுவாரு, இப்படி இப்படிம்பாரு, முடிஞ்சு போச்சுக்காத, அப்புறம் இந்த கால் இப்படிம்பாரு, இப்படி இப்படிம்பாரு, அப்புறம் இப்படிம்பாரு, இப்படி இப்படிம்பாரு, முடிஞ்சு போச்சு. புரியுதா? தப்பான. கால்களுக்கு கால்களுடைய விரல்களையும் கை விரல்களை விட்டு அதனுடைய உள்பக்கம் வெளிப்பக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம அடையவடைந்து சுத்தம் பண்ணி கழுகணும் இன்ஷா அல்லாஹ். சரி போதும் இது வரைக்கும், இன்னொரு அமர்வு வச்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, சரியாம டைம் வேற இருக்குது, அதையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அமர்வா வச்சுக்கணும். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஹதுல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.